கட்டடம். படைப்பவர் தனபாலசிங்கம்.
மானிடம் தழுவிய ஆழ்வார்கள் சைவ சமயத்தவர்க்கு பன்னிரு திருமுறைகள் போல் வைஷ்ணவர்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம். 12 ஆழ்வார்களால் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றன்றே கண்கள் நீர்மல்கி பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தமாகும். திருமாலின் பெருமையை அவதாரங்களை பாடியதோடு கோவிந்தனை பிள்ளையாக காதலனாக வரித்து கொண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் பிற்காலத்தில் கம்பனுக்கும் பாரதிக்கும் ஏன் கண்ணதாசனுக்கும் ஆதர்சமாக இருந்ததை காண்கின்றோம். திருமால் வழிபாடு தமிழ் மக்களிடையே தொன்றுதொட்டு வழங்கி வந்தமைக்கு தொல்காப்பியம் சான்று பகர்கின்றது. 4 நிலங்களை விளக்க வந்த தொல்காப்பியர் மாயோன் மேய காடுறை உலகம் என்று கூறுவர். இதில் மைநிறத்து கண்ணன் முல்லை நிலத்தின் தெய்வமாக வழிபட்ட செய்தியை காண்கின்றோம். ஒரு காலத்தில் ஆயர்களால் முல்லை நிலத்தில் பூசிக்கப்பட்ட கண்ணன் காலகதியில் வைதீக விஷ்ணுவுடன் சங்கமமாகி வைணவக் கடவுளானார். தமிழ்நாட்டில் புறச் சமயங்கள் என்று கூறப்படும் சமண பௌத்த மதங்கள் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் அகச்சமயங்கள் என்று கூறப்படும் சைவ வைஷ்ணவ மதத்தினர் புறச்சமயங்களை அழித்து ஒடுக்கும் போர்க்குரலை ஒலித்தனர். பல்லவன் முதலாம் மகேந்திரவர்மனும் பாண்டியன் நின்றசீர் நெடுமாறனும் முறையே அப்பராலும் சம்பந்தராலும் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டனர். சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக அப்பரும் சம்பந்தரும் நடத்திய போராட்டத்திற்கு மன்னர்களும் நிலவுடைமை பிரபுக்களும் உயர் சாதியினரும் பெரும் ஆதரவாக இருந்தனர். இத்தகைய பரந்துபட்ட அதிகார வர்க்கமொன்றின் ஆதரவு வைஷ்ணவ ஆழ்வார்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆயர் குலத்தவரும் 4 வர்ணத்தவரும் ஆழ்வார்களின் கவனத்தில் வந்தனர். இதனால்தான் போலும் தேவாரங்களில் காண முடியாத அளவில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வைஷ்ணவ ஆழ்வார்களின் பாடல்களில் காணப்படுகின்றன. சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கொடுமைகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிய பாரதிக்கும் ஆழ்வார்கள் பல வகையில் ஆதர்சமாக இருந்தனர் எனலாம். அந்நிய ஆட்சியை கலியுகமாகவும் சுதந்திரத்தை சத்திய யுகமாகவும் கண்ட பாரதி பொய்க்கும் கலியை நான் வென்று பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி இதுவே என எடுக்கும் சபதத்தில் திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிருத யுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக பாடும் நம்மாழ்வாரின் குரலை கேட்கின்றோம். இன்று தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்கள் நடத்தி வரும் போராட்டங்களை நாம் அறிவோம். சமூக கொடுமைகளுக்கு எதிராக சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக இவர்கள் ஒரு இயக்கமாக செயல்படுவதை காண்கின்றோம். அன்று ஆழ்வார்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக சாதி கொடுமைகளுக்கு எதிராக ஆண் ஆதிக்கத்திற்கு எதிராக எழுப்பிய குரலையும் நாட்டின் வளம் கருதி மக்களின் சுபிட்சம் கருதி வேண்டியவற்றையும் அவர்களது பாசுரங்களில் பரவ காணலாம். இறைபக்தியை இதற்கு கருப்பொருளாக்கி ஊனையும் உருக்கும் கவிதா வளத்துடன் இவர்கள் பாடல்கள் அமைந்துள்ளன. திருப்பாணாழ்வார் 4 வர்ணத்தில் பாணர் குலத்தில் பிறந்தவர். வீணையில் இசையேற்றி திருமாலை பாடியவர். இவரது அகத்தூய்மையை மதிக்காத சாதி அந்தனர் இவரை பழித்தனர், இம்சப்படுத்தினர், அவர்களால் ஒதுக்கப்பட்டார். இது கண்டு பொறுக்காத அந்தனரான தொண்டரடி பொடியாழ்வார் உயர்குலத்தோரை சாடுகின்றார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுகின்றார். 4 வர்ணத்தில் பிறந்த திருக்கட்சி நம்பிகளை தம்முடைய குருவாக போற்றிய ஸ்ரீ ராமானுஜருக்கு ஆழ்வார்கள் வழிகாட்டிகள். இதனால்தான் ஆழ்வார்களின் பாசுரங்களை வடமொழி வேதத்திற்கு இணையாக திராவிட வேதம் என்று போற்றினர். ராமானுஜர் சாதி பேதமற்ற சமதர்ம சமுதாயத்தை பாரினில் உருவாக்க தம் வாழ்வினை அர்ப்பணித்தார். கடவுள் பக்தி என்ற கருப்பொருளை தம்பசமாக்கி ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதை ஆண்டாளின் பாடல்களில் கண்டு களிக்க முடிகிறது. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிட திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப உனுடை ஆளிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித் தெளிந்த என் தடமுலகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாள் தன் பாலியல் ஆசைகளை மறைக்காமல் ஆணாதிக்கம் கொண்ட சமுதாயத்தில் பாடுகின்றார். நாட்டு நலனும் மக்களின் சுபீட்சமும் ஆழ்வார்களின் பக்தி பாடல்களில் பாடுபொருளாக இருப்பதைக் காணலாம். ஆண்டாளின் வேண்டுதல்களில் தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்து சென்னல் ஓங்கி பருத்து வளரவும் வள்ளல்களைப் போல் பசுக்கள் பாலைச் சுரந்து குடங்களை நிரப்ப வேண்டுமென்பதும் இடம்பெறுவதைக் காணுகின்றோம். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆடைக்காக தண்ணீருக்காக சோற்றுக்காக துயிலெழுப்புகின்றாள். இவற்றோடு வியப்பத்தரும் அறிவியல் கருத்துக்களையும் ஆழ்வார்களின் பாடல்களில் காண்கின்றோம். நம்மாழ்வாரும் ஆண்டாளும் இதில் குறிப்பிடத்தக்கோராவர். மலையின் தோற்றம் எப்படி முகில் கடலில் புகுந்து நீருண்டு உருவாகின்றது என்ற கருத்துக்களும் ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து என்ற வரியின் மூலம் ஊழிக்காலத்தில் பிரபஞ்சத்தின் தோற்றம் என்பன பற்றியெல்லாம் நாச்சியாரால் பேச முடிந்தது. இதேபோல நம்மாழ்வாரும் பிரபஞ்ச கர்த்தாவை ஆதிப்பிரான் என வர்ணித்து பாடும் பாடலில் பிரபஞ்சத்தின் தோற்றத்தில் முதல் பிரக்ஞையையும் அதன் பின்னர்தான் பருப்பொருட்களும் படைக்கப்பட்டன என்கின்றார். இவற்றையெல்லாம் பாடும் 4000 திவ்ய பிரபந்தத்தை வெறும் பக்தி இலக்கியமாக மட்டும் வாசியாது அவற்றை சமூக அறிவியல் பின்னணியிலும் வாசிக்கும் போதே ஆழ்வார்களின் மனித நேயத்தை மானிடம் தழுவிய பார்வையை முழுதாக தரிசிக்க முடியும்.
தமிழ் தடம்.
படைத்தவர் தனபாலசிங்கம்.